பாவம் ஒரு பெரிய திருடங்க. இந்த உலகத்திலேயே ஒரு மாபெரும் கேடி திருடன் அப்படின்னா பாவத்தை தான் நம்ம கூப்பிடணும். ஒரு ஒரு நம்ம வீட்டுக்கு திருடர்ந்த சில நேரங்கள்ல ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி வர மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த சேல்ஸ்மேன் மாதிரி வந்து நம்ம கதவு கிட்ட வந்து எனவோ பெருசா விக்கிறேன், இல்லப்பா போப்பா போப்பா இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு விரட்டி விட்டாலும் நம்ம நம்ம கவனத்தை எப்படியாவது ஈர்க்கும்படி ஒரு பெரிய ஆஃபரை கொடுப்பாங்க. இது எவ்வளவு தெரியுங்களா, இது MRP 10,000 ரூபாய், ஆனா உங்களுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்கறங்க, வானவா உங்களுக்கு அப்படின்னா நமக்கு அதே யோசிக்கணும் இல்லைங்களா. 100 ரூபாவா? 10,000 ரூபாய் 100 ரூபாவா? ஆமா அப்படின்னுட்டு அதை பத்தி 101 காரியங்களை சொல்லி எவ்வளவு பிராண்ட் ஐட்டம் தெரியுமா, எவ்வளவு காஸ்ட்லி பாருங்க, கலரை பாருங்க, இந்த டிசைன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, இது உங்க கையில போட்டா உங்க மேல போட்டா எவ்வளவு ஒரு துணியா இருக்கலாம், இல்ல ஒரு ஷூவா ஒரு கேட்ஜெட்டா ஒரு மொபைல் இது பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அதெல்லாம் மயங்கி போய் அவங்கள வீட்டுக்குள்ள கதவுக்குள்ள விட்டா விட்டு அந்த ப்ராடக்ட வாங்கிடுறோம். வாங்கினது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன உணர்றோம்னா அந்த ப்ராடக்ட தொட்டு திறந்து பார்த்தா அது பயங்கர ஒரு யூஸ்லெஸ் செயின் ஐட்டம், இல்லன்னா ஒரு ஷூவா எடுத்துக்காங்க, நல்லா ஏதோ ஒரு பழைய ஷூவை மேல ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி பாலிஷ் பண்ணி புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க, கிழிஞ்ச ஷூ, அது தொடர்ந்து 2 நாள் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது, 2 நாள்லயே கிழிஞ்சிடும். இப்படி ஒரு ப்ராடக்ட வச்சிருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவன் வீட்டுக்குள்ள வந்ததே எதுக்கு வந்திருக்கிறான்னா இந்த அற்ப வஸ்துவை நமக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுல இருக்கிற தங்கம் மதிப்புடைய எல்லா காரியத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, என்ன ஒரு திருடாங்க. நமக்கு எதை காமிச்சு எப்படி ஏமாத்திட்டு போயிட்டானேன்ற ஒரு யாதகம் இருக்குமே, பாவம் இதத்தான் எக்ஸாக்டா நமக்கு செய்யும். ரொம்ப சந்தோஷம் கொடுக்கற, நீடிய சந்தோஷத்தை கொடுக்கறன்னு வரும் இன்பம், எவ்வளவு இன்பம். இப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியாம நீ இருக்கலாமா, நல்லது கெட்டது உலகத்துல தெரிஞ்சுக்கணும், நன்மை தீமை அறியுது உனக்கு அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி இது எவ்வளவு அருமையா இருக்கும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி நமக்கு இடம் கொடுத்தோம்னா அது குடுக்குதுன்னு சொல்லி கடைசியில என்ன மிஞ்சுது, அநித்தியமான பாவ சந்தோஷம். கொஞ்ச நேரம் தான் அது, என்ன ஒரு கொஞ்ச நிமிஷத்துல அது முடிஞ்சு போகுது, ஒன்னா இல்ல அநித்தியமான பாவ சந்தோஷம். அது சீப் சைனா பொருள் மாதிரி, ஆனா அத வாங்கி புட்டு நம்ம தங்கம் விசேஷமான விலை மதிக்க முடியாத தங்கம் கடவுளுடைய தங்கமான ஐக்கியத்தை இழந்துடுறோம், பரிசுத்தாவி கொடுக்கிற சந்தோஷத்தை இழந்துடுறோம், அவருடைய சமாதானத்தை இழந்துடுறோம், நம்முடைய உன்னத மனசாட்சியை தீட்டுப்படுத்திக்கிறோம். அந்த கசப்பான அனுபவத்தை தாவீது அனுபவிக்கிறார். அவர் உணர்ந்து பெரிய திருட்டு போன ஒரு ஆளு மாதிரி, பெரிய திருட்டு அனுபவிச்ச ஒரு ஆளு மாதிரி, ஐயோ எவ்வளவு திருட்டு, இந்த சேல்ஸ் நாடகத்துல வந்து எவ்வளவு இன்பமா இருக்கும், வெற்றி பாவோ நீயோ ஒரு வேசித்தன உறவுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கோன்னு அவரை அவரை கவர்ந்து அவர் கதவை திறந்தாரு. கதவை திறந்தா எல்லையற்ற விதத்துல இழந்து திருட்டு போய் அவர் ஆதாயப்பட்டதை விட இழந்ததை நினைச்சு வியாகுலப்படுற மிகப்பெரிய திருட, கொஞ்ச நிமிஷம் இன்பங்களுக்காக நம்ம வாழ்க்கையெல்லாம் சில நேரங்கள்ல அனுபவிக்க கூடிய இழப்பை ஏற்படுத்தும். வாழ்க்கையெல்லாம் எத்தனை வருஷம் பக்திமான்ன்ற பேரை கட்டினது தாவீது, யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் சம்பாதித்த பேர் பக்திமான், ஒரு நிமிஷத்துல அந்த பேரே திருடிட்டு போயிட்டான். எவ்வளவு பெரிய திருட்டு அனுபவிச்சு இழப்ப அனுபவிச்ச தாவீது தத்தளிச்சுக்கிட்டு, எப்ப தேவனுடைய பிரசன்னத்தை திருடித்தானே, என்னுடைய வாழ்க்கையை திருடித்தானே, என் வீட்டுல இருக்கிற புள்ள செத்து போச்சே, இன்னுமே குடும்பம் அழிஞ்சு போக போதே, கடவுளுடைய சுச்சைகளா வரப்போதே, மனசாட்சி திருடி நல்ல மனசாட்சி போயிருச்சு, சந்தோஷம் போயிருச்சு, பரிசுத்தார் ரட்சிப்பின் சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு, எல்லாம் இழந்தவராக அவர் தத்தளிக்கிறார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா அவருடைய கிருபையின் உடன் படிக்கல. பாவம் நம்மள கிட்ட என்ன திருடி போயிருக்கோ எல்லாமே திருப்பி கொடுக்கலனாலும் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஐக்கியங்கள் அதையெல்லாம் மீண்டும் பெறும் படிக்கு ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் இல்லைங்களா. அந்த அதுதான் சங்கீதம் 51 தாவீது வந்து பாவத்தை அறிக்கையிடுறாரு தந்தை. மிகப்பெரிய தேவையாக ஆண்டவரே உன் பார்வையில் இந்த பாவத்தை எடுத்துருங்க, என்னை முற்றுமொழியுமா கழுவுங்க, நான் இழந்ததை எனக்கு கொடுங்க. அதுக்கு என்ன எதன் அடிப்படையில கேட்கிறாரு? உங்களுடைய இரக்கத்தின் அடிப்படை. அந்த பாவ அறிக்கை செய்யறது மூணு முக்கியமான தன்மை. எல்லா உண்மையான பாவ அறிக்கையில இது மூணு இருக்கும். இது மூணு தான் பாவ அறிக்கை, இது இல்லாதது பாவ அறிக்கையே கிடையாது. முதலாவது மூணாவது வசனத்துல என்ன சொல்றாரு? பாவத்தினுடைய பிரசன்னத்தை அங்கி ஒத்துக்கிட்டு அதை உணரும். பாவம் இருக்குது, பாவம் செஞ்சிருக்கிறேன் இல்லையா, என் பாவத்தை நான் அங்கீகரிக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்குதா ஆண்டவரே. ரெண்டாவது பாவத்தினுடைய அகோர இயற்கை என்ன, அதனோட தன்மை என்ன, மத்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சனோ அப்படி பேர் போச்சோ அது போச்சோ இல்ல, உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், கடவுளுக்கு விரோதமாக, எவ்வளவு நல்ல தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அது பாக்குறோம் நாலாவது வசனத்துல. அஞ்சாவது வசனத்துல மூணாவது பாவத்து அறிக்கையினுடைய உண்மையான தன்மை என்ன, பாவத்தினுடைய வேரை உணர்ந்து அது அறிக்கையிடுறது இல்லைங்களா. என் துர்குணத்தில் நான் உருவாகி பாவத்தில் என் தாய் என்னை கற்பம் தரித்தாள். இந்த மூணு பாவத்தினுடைய பாவ அறிக்கையினுடைய உண்மையான தன்மையை அவர் அறிக்கையிட்டு இப்போ ஆறாவது வசனத்துக்கு நாம் வருகிறோம் தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு. இந்த வசனத்துல அவருடைய அறிக்கை தொடர்கிறது. இந்த அறிக்கையில தன் பாவத்தின் பிரசன்னத்தையே உணர்ந்து தான் எவ்வளவு பெரிய பாவத்தை, எவ்வளவு பாவத்தினுடைய தன்மையை உணர்ந்து அதோட வேற உணர்ந்து இங்க அவருடைய அறிக்கை தொடர்றதுல ஒரு அறிக்கை செய்து அந்த அறிக்கையில ஆச்சரியம் முழுகி போய் ஒரு ஜபமாக அது மாறுறத பார்க்கிறோம். ஒரு இது ஒரு முரண்பாடான ஒரு அறிக்கையை பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஆறு அஞ்சு ஆறு வசனத்தை பாருங்க, ரெண்டுமே இதோ அப்படின்னு ஆரம்பிக்குது. ரெண்டுமே இதோ அப்படின்னு ஆரம்பிக்குது. ஒரு அதிர்ச்சியான ஒரு அறிக்கை, நம்ப முடியாத, தாங்க முடியாத பரிசுத்தாவினுடைய வெளிச்சத்துல மிகப்பெரிய ரெண்டு அதிர்ச்சி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதோ இதோன்ற ரெண்டு பக்கம் தான் நெருக்கப்படுகிறார். என்ன அந்த முரண்பாடான அதிர்ச்சி? ஒரு டபுள் ஷாக். ஒரு பக்கம் ஷாக்கு போதும், நம்ம ஒரு பக்கம் கரண்ட் அடிச்சுனாவே நம்ம எங்கேயோ இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அடிச்சுனா பெரிய வோல்டேஜ்ல எங்கதான் போவோம். அதே அதிர்ச்சி, இதோ அப்படின்னு டபுள் ஷாக்ல ஒரு கதற. இதோ ஒரு பக்கம் பார்த்தா என்னதான், ஒரு பக்கம் இதோ என் துர்கணத்தில், நான் துர்கணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார், அது ஒரு பக்கம் ஷாக். இன்னொரு பக்கம் இதோ உள்ளத்தில் உண்மையை இருக்க விரும்புகிறேன், உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த ரங்கத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஒரு டபுள் ஷாக். ஒரு பக்கம் பார்த்தா என்ன, நான் பாக்குறேன் துர்குணத்தில் நான் உருவாயிருக்கிறேன், ஓ துர்குணம் தான் உருவானதே, என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள், ஆண்டவரே என்னுடைய உள்ளாந்திரத்துல ஆராய்ந்து பார்த்தாலும் ரோ பாவம் தான், எவ்வளவு பெரிய ஒரு மான்ஸ்டர் நான், எல்லையற்ற விதத்துல தீர்க்கட்டவன் நான், அதான் நானு, அதை நான் பார்த்துட்டேன், அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பா நான் உணர்த்துட்டேன், மத்தவங்க சொல்ற மாதிரி எல்லாம் சீர்கெட்டவர்கள் பாவிகள்ன்ற மாதிரி இல்ல, நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, வலியோடு உணர்ந்திருக்கிறேன், ஒரு கண்ல நான் அதை பார்க்கிறேன், இன்னொரு கண்ல அதுக்கு நேர் முரண்பாடாக நீ என்ன கேக்குறீங்க, இதோ பாவத்தில் துர்குணத்தில் உருவான என்ன, நான் எப்படி இருக்கிறேன், இன்னொரு பக்கம் இதோ அந்த உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். என்ன ஒரு அதிசயம். ஒரு பக்கம் இந்த ஆழத்துல பார்த்தா என்னுடைய எல்லையற்ற சீர்கேடு பயங்கரமா இருக்கு, இன்னொரு பக்கம் உங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தா உள்ளத்துல, வெறும் வாயில இல்ல, வெறும் வெளியில நடத்தையில இல்ல, உள்ளாந்திரத்துல பரிசுத்த எல்லையற்ற பரிசுத்த தேவனி, நான் வெளியில சுத்தமா இருந்தாலும் அதுல நீ மெச்சிக்கிறவர் இல்ல. நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்றோம், கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறது இல்ல, சண்டே ஒழுந்த கோமா பேசாம அடே நல்ல சிரிச்ச முகமா பக்தியின் முகமா வச்சுக்கிட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்தவன ஆண்டவர் அடே நமக்கு வந்து முத்து கொடுப்பாருன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் மெச்சிக்கிறது இல்ல, நம்ம இருதயத்தை பார்க்கிறார். உள்ளாந்திரம், என் உள்ளத்தில் என்ன ஒரு அதிர்ச்சியான வெளிப்பாடு. ஆண்டவரே என்னை தூக்கி வாரி போடுது. ஒரு பக்கம் என்னுடைய சீர்கேடு பார்த்தா அசிங்கத்துல அருவறுத்து சமஸ்தம் இருக்கு சீர்கேடு, இன்னொரு பக்கம் அதிர்ச்சி என்ன, இதுக்கும் இதுக்கும் இதனோட இதனோட செலவு இதனோட கேப் பார்த்தா ஐயோ அதை பார்த்து அதிர்ந்து நிற்கிறார் தாவி. இதோ அப்படின்னா நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த சங்கீதம் 53 ஆச்சு. இதோ என் தாசனை பாருங்கள், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் கன்சிடரேஷன். எப்ரேயர்ல இதை ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், கடவுள் வந்து ஒருபோதும் வெளி பக்தியில வெளி சுத்தத்துல ஒரு பெரிய மெச்சிக்கிறது இல்ல, உள்ளான சுத்தம் பாவத்தின் உணர்வுல தவிக்கிற தாவீது இதை பார்த்து தன்னுடைய பாவ உணர்வு இன்னும் அதிகமாகுது. அது அதிர்ச்சியில் அவர் கலங்குற தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய பரிசுத்த எல்லையற்ற உடுருவி பார்க்கிற தேவன் தன் உள்ளாந்திரத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். ஆனா நான் உள்ளத்துல இருந்து எவ்வளோ உள்ளத்தை தோண்டி பார்த்தாலும் எவ்வளோ உள்ளத்துல ஆராய்ந்து பார்த்தாலும் துர்குணம் தான் இருக்கு, பாவம் தான் இருக்கு. ஆனா நீங்க இப்படி விரும்புறது இப்படி இருக்கு, புரியுதுங்களா? ரெண்டு முரண்பாடு. ஆண்டவரே இந்த முரண்பாடு, நீங்க விரும்புறது ஒண்ணு, நான் இருக்கிறது ஒண்ணு. இந்த வார்த்தைகள் என்னன்னு பார்ப்போம். உள்ளத்தில் உள்ளாந்திரத்துல இல்லைங்களா, உள்ளுக்குள்ள யாரும் பார்க்காத இடங்கள்ல அங்க வரும் உண்மை தான் விரும்புறாரு. உண்மை அப்படின்னு வருது. உண்மைன்னா என்ன, நேர்மை. உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு, இந்த ரகசிய பாவ வாழ்க்கை இல்ல, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பரிசுத்தம், சத்தியத்தை அறிவதனால உள்ளுக்குள்ள ஒரு ஒரு நேர்மை, ஒரு உண்மை, ஒரு உண்மையான பரிசுத்தம் உள்ளத்துல தானே உண்மையானது இருக்கு. அதுதான் ஆண்டவர் இருதய சுத்தம். அங்க தான் நீங்க என்ன விரும்புறீங்க, இதோ உள்ளத்தில் உண்மையை உண்மை இருக்க விரும்புகிறார். என்னுடைய உள்ளாந்திரத்துல உண்மை இருக்க, அவர் வந்து வெளி சுத்தமோ அதெல்லாம் பார்த்து மயங்குறவர் இல்ல. உன் மைண்ட் எப்படி இருக்கும், உன் ஹார்ட் எப்படி இருக்கும், ஆத்மா எப்படி இருக்கு, இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய உள்ளாந்திர இயற்கைய பார்த்துதான் பாக்குறது இல்லைங்களா. ஏன் அவருடைய உள்ளத்தை பார்க்கிறாரு, ஏன் வெளியில என் வாய் சுத்தமா இருக்குதே, நான் கிட்ட வார்த்தை பேசுறது இல்லையா, நான் அப்படியெல்லாம் மோசமா நடக்கிறது இல்லையா, ஏன் கெட்டது நல்லதோண்டிதான் கேட்கணும், காந்தி தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு நல்லதோண்டி பார்க்கணும், கெட்டத நல்லதான் கேட்கணும் இல்லைங்களா, அப்படிலாம் சொல்லி வல்லதான் பேசணும், அப்படி எல்லாம் இருக்கிறனே, அதெல்லாம் பத்தாதா, மூணு குரங்கு மாதிரி தானே ஒழுங்கா இருக்கிறனே அப்படின்னு. கடவுள் உன்னுடைய உள்ளாந்திரத்தை பார்க்கிறார். அது தாவீது உணர்ந்து, ஏன் உணர்ந்து உள்ளாந்திரம், ஏன்னா அந்த உள்ளாந்திரத்துல உண்மை இல்லைன்னா நீ பண்ற நீ பேசுற பேச்சு நீ பண்ற நடத்த எல்லாமே மாயமாகும், நாடகம் டிராமா. அது என்னைக்கோ ஒரு நாள் கிளிய போகுது, தாவீதுக்கு கிழிஞ்சிருச்சு இன்னைக்கு. அதுக்குதான் அவர் அப்படி இது புலம்புற, இதோ இதோன்றாரு அவர். நம்ம என்னைக்கு இதோ இதோன்னு கதறுவோம்னு தெரியல, அது ஆகிற வரைக்கும் நம்ம கதற உணர மாட்டோம் இது சத்தியத்தை. அதுக்கு முன்னாடி உணரணும் நம்ம, சாவி இது உணர்த்துற இல்லைங்களா. அந்த நிலைமைக்கு நம்ம ஏன் போனோம், வாழ்க்கையெல்லாம் கேட்டு போய் குடும்பம் எல்லாம் அழிச்சு போய் சாவி எல்லாத்தையும் வீட்டு போயிட்டான் பாவம். சில பேர் அந்த நிலைமைக்கு போகும்போது தான் உணர்வாங்க இல்லைங்களா. அந்த உள்ளாந்திரத்துல உண்மை இல்லைன்னா வெளியில பேசுற பேச்சு செய்யற இதெல்லாம் நாடகம் டிராமா போட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா தாவீதுக்கு தெரியவோ நம்முடைய உள்ளத்துல இருந்து அங்க இருந்துதான் ஊற்று, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், ஏன் அதுல இருந்து தான் ஜீவ ஊற்று வருகிறது. அதுல இருந்து தான் நீங்க அவங்க உள்ளத்துல கரெக்டா இருந்தா, உள்ளத்துல உண்மை இருந்தா வார்த்தையில உண்மை இருக்கும், நடத்தையில உண்மை இருக்கும். அது இல்லாம வேற எல்லாமே டிராமாப்பா. உள்ளத்துல உண்மை இருக்கா, ரகசிய ஒரு நாடகம், டபுள் லைஃப் நமக்கு இருக்க கூடாது இல்லைங்களா. எப்படிங்க முடியும் அது, அதான் தாவீதுடைய அதிசயம். ஒரு ஒரு முரண்பாடு, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள் ஆண்டவரே, அது ஒரு பக்கம் இருக்க, நீங்க அந்த உள்ளத்துல எங்க என்னுடைய வேர்ல உண்மையை விரும்புறீங்களே, இது எப்படி நடக்கும், அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா, இதனோட முரண்பாடு. இந்த ரெண்டு ஷாக் உங்களுக்கு அடிச்சிருக்கா, இந்த பக்கம் ஒரு 1200 வோல்டேஜ், இந்த பக்கம் ஒரு 1200. சில பேர் செத்தா உங்களுக்கு ரெண்டு ரெஞ்சில வைப்பாங்க, அப்படியே அதிர்ற மாதிரி, இதோ இதோ அதிர்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி. இந்த ரெண்டு அதிர்ச்சி எப்போ வருதோ எப்போ வருதோ அப்பதான் ஞானம் பிறக்கும். ஏன்னா அப்பதான் அதுக்கு அடுத்ததுதான் சொல்றாரு இல்லைங்களா, என் உள்ளத்தில் என் ஞானத்தை கற்பிப்பீர். அது வர வரைக்கும் ஒரு மூட நம்பிக்கையில, ஒரு மூட வாழ்க்கைய, முட்டாள் வாழ்க்கையத்தான் நம்ம வாழ்வோம். இந்த ரெண்டு அதிர்ச்சி எப்போ ஒரு மனுஷனுக்கு வருதோ, எவ்வளோ நான் சீர்கெட்டவன், எவ்வளோ கேடு கெட்டவன், எவ்வளோ பெரிய பாவி, என் உள்ளாந்திர துர்க்குணத்தில் நான் உருவாகி என் தாய் பாவத்தில் எனக்கு அற்பம் தரித்தார். ஆனா கடவுள் விரும்புகிற பரிசுத்தம், எதிர்பார்க்கிற சுத்தம், உண்மை உள்ளத்துல அது என்கிட்ட இல்லையே, நான் என்ன செய்வேன் என்ற ரெண்டு பக்கம் நெருக்கப்படும் போது, அந்த நெருக்கத்திலிருந்து வருகிற ஒரு ஜபத்தை தான் நான் பார்க்கணும். அந்த அதிர்ச்சியில, அந்த அதிர்ச்சியின், அந்த நெருக்கத்தினுடைய வெளிப்பாடாக வருகிற ஒரு ஜபம் பாருங்களேன். அந்த ஆறாவது வசனத்துல, இதோ உள்ளத்தில், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், என் தாய் தாய் என்னை பாவத்தில் தர்க்கம் தெரிவித்தால், ஆனா நீங்க உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தரங்கத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இங்கிலீஷ்ல therefore, ஆகையால், அது தமிழ்ல விட்டுட்டாங்க. இப்படி ஒரு முரண்பாடா இருக்கிறதுனால, உள்ளத்துல வெறும் உள்ளத்தை தான் சீர்கேடு துர்குணம் தான் இருக்கு, ஆனா அந்த உள்ளத்துல தான் நீங்க உண்மைய விரும்புறீங்க, நேர்மைய விரும்புறீங்க, உத்தமத்தை விரும்புகிறீங்கள. ஆகையால் என் அந்தரங்கத்தில், ரகசிய இடத்தில் ஒரு ஜபம், அது ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. அது ஒரு பிரேயர். கேஜேவிலயும் அதை பிடிக்கல, ஆர்எஸ்பியில இருக்கு. ஆகையால் என்னுடைய அந்த ரங்கத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு போதியும் ஆண்டவரே. டீச் மீ, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா therefore teach me wisdom in my secret being. ஆண்டவரே, நான் கெட்டவோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுடைய உண்மையை நீங்க விரும்புறீங்க, அதை அடையறதுக்கு என்னால முடியவே முடியாது. நான் எவ்வளவுதான் டிராமா போட்டாலும், எவ்வளவுதான் முகத்துல நான் அதே பக்தி வேஷம் போட்டாலும், எவ்வளவுதான் வெளியில ஒழுங்கா கட்டுப்பாடா வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் நல்லது நான் செய்தாலும், ஆண்டவரே என் உள்ளத்துல, என் உள்ள துர்குணம், துர்குணத்துல உருவான, பிறந்ததே அப்படிதான், அந்த துர்குணத்துல உருவான நான், உள்ளத்துல உண்மைன்ற நேர்மைன்றது அதெல்லாம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. அது ஒரே வழி பரிசுத்தம் வரக்கூடியது, நீங்க எனக்கு உள்ளத்துல ஞானம் போதிச்சாட்ட, அது உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். உங்களைத்தான் நான் சார்ந்துட்டேன், உங்களை நம்பியார் யாருனாலையும் அதை செய்ய முடியாது. அது கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதா? உள்ளத்துல பரிசுத்தமா இருப்பதற்கும், உண்மையா உள்ளத்துல உண்மையா இருப்பதற்கும், கடவுள் ஞானத்தை போதிக்கிறதுக்கும் என்னென்ன தொடர்பு? என்ன தொடர்புதான்? எப்படி நான் கடவுள் ஞானத்தை போதிச்சா எனக்கு உண்மை வரும்? உள்ள ஏன்னா எந்த மனுஷனுக்கும் உள்ளத்துல உண்மை வர முடியாது, பரிசுத்தம் வர முடியாது, நேர்மை வர முடியாது. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஞானத்தை கடவுளே அவனுக்கு போதிக்கிற வரைக்கும் பாருங்களேன், கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் அது வரும். கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் ஒரு உண்மையுள்ள இருதயத்தை ஏற்படுத்த முடியும். என்னன்னா, எவ்வளவு போலித்தனமா இருந்துடலாம், எத்தனை வருஷம் போலித்தனமா இருந்துடலாம், உள்ளத்துல உண்மை இல்லை. எந்த உள்ளத்துல சத்தியம் ஆளுதோ அந்த உள்ளம் உண்மை உள்ள உள்ளமா இருக்கும். நாம் சத்தியம், சரிங்களா? நம்ம சத்தியம்னு சொல்லும் போது என்னங்க, எவ்வளவு சத்தியம் தெரியுதே நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் ஐடியா. தாவீதுக்கும் வேதம் சத்தியம்னு சொல்லும் போது, ஒரு உண்மைன்னும் போது நம்ம வெறும் தலைய ஆற்றுறது, ஆமாங்க அது உண்மை, பைபிள் இருக்கிறது உண்மைங்க, தலையாற்றுறது ஒன்றி உண்மையை தெரிஞ்சுக்கிறது இல்ல. காந்தி தாத்தா சுதந்திரத்துக்காக போராடினாரா அப்படின்னா உண்மை, நம்ம எல்லாம் தலை ஆற்றோம், எஸ் ட்ரூ, அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அது வரலாற்று உண்மை. ஆனா அதை ஒத்துக்கொள்றதுனால, அதை ஏன் சத்தியம்ன்றதுனால, அந்த உண்மையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நடைமுறை வாழ்க்கையும் எந்த விதத்திலையும் பாதிக்காது, இல்லைங்களா? ஒத்துக்கிற அது உண்மை. வேதம் உண்மை சத்தியம்னு பேசும்போது அதை மிஞ்சி போதுங்க. வெறும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, வெறும் விஷயத்தை கேட்டோம், காதுல கேட்டோம், மனசுல புரிஞ்சுக்கிட்டோன்றது மாத்திரம் இல்ல, அந்த சத்தியம் நம்ம மனசுல, நம்ம மனசுல கேட்டு அதை புரிந்து அதை நம்ம சிந்தித்து பரிசுத்தாவியானவர் வந்து அந்த சத்தியத்தின் மூலமா நம்ம உள்ளத்துல ஞானத்தை கொடுத்து அதன் மூலமா நம்ம வாழ்க்கை மறுரூபமாய் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும் போதுதான் நாம் சத்தியத்தை அறிந்தோம்னு அர்த்தம். சும்மா சாமனை கேட்டுட்டு புரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு, நாலு பாயிண்ட் இருந்துச்சு புரிஞ்சிட்டு போறது இல்ல, அந்த நாலு பாயிண்டும் நம்ம மனசுல பரிசுத்தாவின் தியானத்தினால அதை சிந்தித்து பார்த்து அதன் மூலமா இதயத்துல ஞானம் புறப்பட்டு நம்ம வாழ்க்கை மாறுச்சா, நம்ம வாழ்க்கையில சிந்தனை மாறுச்சா. வெறும் அறிவு ஞானம் நமக்கு ஒன்னும் ஆகாதுங்க. பல வேதத்துல பல வசனங்கள் இருக்கு. யோபு 28:28 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானம். இதோன்றார், இதோ அந்த ஞானம் நாம் தீமையிலிருந்து விலகும்படி நமக்கு செய்யும் போதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்ற. அப்படின்னா யோபு என்ன சொல்றாரு, நீ உண்மையா சத்தியத்தை எப்ப புரிஞ்சுக்கிட்டனா அந்த சத்தியம் வாழ்க்கையில அனுபவமாக மாற்றங்களை கடவுளுடைய பயம் உனக்கு ஏற்படுத்தி தீமையில இருந்து ஒன்று விளக்க செஞ்சுச்சுன்னா நீ புரிஞ்சுக்கிட்ட. அது வரைக்கும் சத்தியம் ஓகே தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசு சிலுவையில மரிச்சார் புரிஞ்சுக்கிட்ட, அதை ஒண்டி சத்தியம் இல்லைங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவரே சொன்னார், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், உங்க மூளை நல்லா வளரும், நீங்க ரொம்ப பெருமை அடைவீங்க, ரொம்ப பைபிள் தெரிஞ்சுக்குவீங்க. நான் சொன்னார் அது உங்க விடுதலையாக்கும், விடுதலை கொடுத்திருக்கா. பாருங்களேன், இங்க தாவீது தன்னுடைய பாவ அனுபவத்துல அறிக்கையில ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி, ஆத்தும சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ந்து ஆராய்ந்து தன்னுடைய உள்ளாந்திரங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த டீச்சிங் எல்லா சத்தியங்களும் ஆராய்ந்து பார்க்கிறார். தன்னுடைய இயற்கையை பத்தி, கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் பத்தி, எவ்வளவோ நான் சீர்கேட்டு இருக்க கடவுள் எவ்வளவு பரிசுத்தர்னு பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி எல்லாம் சீர்கெட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஆனா உள்ளுக்குள்ள ஞானத்தை பிறப்பிக்கிற அளவுக்கு அது புரிஞ்சுக்கல. உங்களையும் சில பேர் எத்தனையோ வருஷம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா அது உள்ளுக்குள்ள இன்னமும் ஞானத்தை கொடுக்காம இருக்கலாம். ஒரு நாள் முகமுடி கிழியும் போது அது தெரியும், ஒரு நாள் சூழ்நிலையில பயங்கரமான நிலைகள் வரும்போது அது தெரியும். தாவீதுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்ப அவரு தெரியுது, சீர்கெட்டதான் இவ்வளவு நாள் வெறும் வாய்ப்பேச்சுல சொல்லிக்கிட்டு இருந்த இப்ப உணர்றாரு. அவர் நீ உள்ள ஞானம் பெறப்படும் பிறந்துகிட்டு இருக்கு. நான் என் விருதையும் சீர்கெட்டது, என்னுடைய இயற்கை சீர்கெட்டது, நான் வீழ்ச்சியில விழுந்திருக்கிறேன். கடவுள் பரிசுத்தர்ன்றது இப்ப எனக்கு புரியுது. சீர்கெட்ட பாவி எப்படி பரிசுத்தப்படுவான், பரிசுத்த வழி என்ன, பரிசுத்தாவி அவர் உள்ளாந்திரத்துல ஞானத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்ப வெளிச்சம் வருது, கடவுள் மட்டும்தான் அதை கற்றுக் கொடுக்க முடியும் இல்லைங்களா. அது பெரிய ஆசிர்வாதம், நம்ம எல்லாம் அடைய வேண்டிய ஆசிர்வாதம். அந்த உள்ளாந்திரத்துல யாருமே எந்த மனுஷனும் கத்துக் கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க உள்ள போய் நம்முடைய பிரமாணங்கள் அவர் மட்டும்தான் எழுதக்கூடியவர். அவர் உள்ளுக்குள்ள கத்துக் கொடுக்கும் போதுதான் ஞானத்தின் மொத்தம் நமக்கு உள்ளத்துல கிடைக்கிது. பாருங்க, பிராக்டிக்கல் விஸ்டம், நடைமுறை ஞானம். எத்தனையோ சத்தியங்களை படிச்ச நடைமுறை வாழ்க்கையே அப்படி இருக்குது. ஏன்னா பரிசுத்த ஆவியினுடைய ஞானம் நம்ம பிறக்கலையே. ஏன்னா அவர் மட்டும்தான், எவ்வளவுதான் பயன்படுத்தி கடவுளை பத்தி மறக்கிற மாதிரி ஜோனாதன் எட்வர்ட்ஸே வந்து பிரசங்கம் பண்ணலாம் அவங்களுக்கு, ஆனா பரிசுத்தாவியானவர் தான் அந்த உள்ளாந்திரத்துல தேவனுடைய பயத்தை ஏற்படுத்துறது. அவர் தான் தேவனுடைய பயத்தை வைக்கிறது, அந்த பயம் தான் ஞானத்தை பரப்பிக்கிறது, அவர் தான் கிறிஸ்துவை உள்ளுக்குள்ள வெளிப்படுத்துறது. அது மனுஷன் செய்ய முடியாதுங்க. அப்படி அவர் வெளிப்படுத்தும் போது இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய மனிதர்களுக்கும் முட்டாள்களுக்கும் என்ன, வாழ்க்கையே பிராக்டிக்கல் ஞானம் இல்லாம அழிச்சுக்கிறவங்களுக்கு முட்டாள்களா இருந்தாலும், அறிவில்லாத படிப்பறிவில்லாத அந்த வாழ்க்கையை சரியான விதத்துல சத்தியத்தின் ஞானத்துல நடத்துறதுக்கு அவருடைய அறிவு தான் நமக்கு செய்யும். பாருங்களேன், ரொம்ப நம்ம படிக்க வேண்டிய, ரொம்ப திருப்பி 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 ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு சத்தியம், எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் கடவுள் அந்த ஞானத்தை உள்ள போதிக்கலனா, அந்த சத்தியம் வந்து ஜீவன் உள்ளதாக நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடிய மறுரூபமாக்கக்கூடிய வல்லமையாக நம்ம வாழ்க்கையில் போற போக்குல இருந்து நம்மளை உயர்த்தி வேற நிலையில போக்குற அளவுக்கு உள்ளாந்திரத்துல அந்த ஞானத்தை அந்த சத்தியத்தின் மூலமா போதிக்கிற வல்லமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. இல்லைன்னா வெறும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம், நாலு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம போவோம். என் உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துருந்தோம் பண்ணார் தாவீது. ஏன் தாவீது, உனக்கு பைபிள் தெரியாதா, கடவுள் காட்டணுமா? ஏன், நான் எவ்வளவுதான் பைபிளை படிக்கல, எவ்வளவுதான் பிரசங்கத்தை கேட்கலாம், எவ்வளவுதான் இறையில படிச்சிருக்கலாம், ஆனா எனக்குள்ள தீயாந்த சத்தியம் பிரகாசிக்கும் படிக்கு, தீயா அனலா உண்மையா இருக்கும்படி என் உள்ளாந்திரங்கள்லாம் அது ஆட்கொண்டு என்னை அசைத்து பரிசுத்தமாக்கி சுத்தங்களை வாழ்க்கையில கொண்டு வரணும்னா அது கடவுள் உள்ளத்துல ஞானத்தை போதிச்சாதான் முடியும். நான் படிக்கணும் தான் பைபிள், நான் பிரசங்கத்தை கேட்கணும் தான் பைபிள், அது வெறும் வெளிக்காதுக்கு தான் கேட்கும், அது முக்கியம். அதை வச்சுதான் கடவுள் என்ன செய்யறார், உள்ளான காதுக்கு உள்ளாந்திரத்துக்கு ஞானத்தை போதிக்கிறார். அது செய்யாத வரைக்கும் ஒன்னும் நடக்காது. அதனாலதான் பவுல் எபேசியர்கள் எழுதும் போது எவ்வளவு போதிச்சிருக்கிறார், ஏன் நான் செஞ்சிட முடியும், நான் போதிச்சிட முடியும், எல்லாம் போதிச்சாலும் தேவன் உங்க மனக்கண்களை திறந்து உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கணும். கிறிஸ்தவர்களே, ஆவிக்குரிய சத்தியங்களை உள்ளாந்திரத்துல போதிச்சு சாவிடுங்க. ஒருவேளை நான் எனக்கு சத்தியம் தெரியும், அப்படி தெரியும், நானும் சேர்த்துக்கு போறேன், எவ்வளவு தியாலஜி தெரியும், நல்ல சேர்த்துக்கு போறேன் அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த பாவத்துல அவர் விழுந்த உடனே அவருடைய மேல் பார்வையான மத முகமுடி கிழிஞ்ச மாதிரி, நாலு நான் இப்படி இருந்திருக்கிறேன்னு கிழிஞ்ச மாதிரி, இந்த உண்மையான பாவ அறிக்கையில அந்த சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி பண்ண பண்ண ஆத்துமா உள்ளாந்த ஊற்றுகள்ல போய் ஆராய்ச்சி பண்ற ரகசிய இடங்கள்ல எங்க பிரச்சனை, ஏனா விழுந்த, ஏனா விழுந்தன்னு அவர் விழுந்து கண்டுபிடிச்ச மாபெரும் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? ஒரு பக்கம் நான் சீர்கெட்டவ முற்றிலுமா, என்கிட்ட ஒண்ணுமே முடியாது, ஆனா இன்னொரு பக்கம் கடவுள் உள்ளாந்திரத்துல சத்தியத்தை கேட்கிறார், அது இது என்னால முடியவே முடியாது, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் என்னதானாலும் என்னால முடியாது. அந்த உள்ளாந்திர உண்மையான உள்ளாந்திர ஞானத்தை அவர் மட்டும்தான் எனக்கு போதிக்க முடியும், அதுக்காக செதுக்கிறார். அவர் மட்டும்தான் போதிக்க முடியும், அவர்ல சார்ந்திருந்தாதான் எனக்கு முடியும், இல்ல எது கேட்டாலும் இன்னும் யூஸ் ஆகாது. ஒரு விதத்துல சொல்றாரு, ஆண்டவரே இந்த சத்தியம் காண்டி எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா, ஐயோ இவ்வளவு திருடிட்டு போயிட்டானே, பாவ குடும்பம் போச்சு, அத போச்சு, இத போச்சு, தனவோ இழந்தனே. ஒருவேளை இது காண்டி தெரிஞ்சு உள்ளாந்து அந்த சோதனையின் நேரத்துல காண்டி உங்களுடைய சத்தியம் என்ன ஆண்டு இருந்தா, நான் சீர்கெட்டவ ஒரு பக்கம், நான் என் பாவத்துலதான் உழுவேன், வேற வழியே இல்லை, சீர்கெட்டவ பாவத்துலதான் உழுவேன், அந்த அறிவு எனக்கு இல்லையே, எனக்கு அது அதனாலதான் நம்ம கேரளத்தா இருக்கிறது, ஜெபிக்கிறது இல்ல, வேத்த படிக்கிறது இல்ல, ஏன் உண்மையா தீர்க்கட்டதன்ற அறிவு எனக்காவது பயங்கரமா ஆகும் பாருங்க, அப்பதான் நமக்கு கண்டு தரும். அப்படி நம்ம போக வேண்டியது, அந்த ஒரு வார்த்தையை நம்பணும், நான் சீர்கெட்டவன், அப்பேற்பட்ட சீர்கெட்டவ விழுந்துதான் போவேன், ஆனா என்னை தற்காக்க கூடிய ஒரே சாதனம் உடைய சத்தியம் இருதயத்துல ஆளும் போதுதான், அந்த சத்தியம் என்னை உள்ளாந்திரத்துக்கு ஞானத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பாவத்திலிருந்து நான் தப்பிச்சு இருக்க முடியும். ஒருவேளை அந்த நேரத்துல காண்டி உள்ளாந்திர சத்தியம் என்னை ஆண்டு உள்ளாத்துல எனக்கு ஞானம் இருந்திருந்தா, அந்த பாவத்துல விழுந்து இத்தனை இழப்பு நான் சந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வேதம் வந்து பாவத்தை ஃபாலி, மூடத்தனம், பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுது. பாவம் செய்யறவன் பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். ஒரு ஒரு கம்பி, ரத்து பிடிச்ச கம்பி எடுத்து முகத்தை நல்லா கீறிக்கணுமா, கீறிக்காங்க, நல்லா ஒரு மிளகாத்தூள் எடுத்து மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்க கண்ணில் போட்டுக்கணுமா, போட்டுக்கலாம் தான் பாவம், வாயில மண்ணை வாரி போட்டுக்கிறது நோவம் இல்லைங்களா, பாவம் முட்டாள்தனம். அந்த பாவத்தை நம்ம செய்யறதுக்கு காரணம் என்ன, இந்த அந்த நேரத்துல உள்ளத்துல ஞானம் ஆள்றத பதில், கடவுளுடைய சத்தியத்துல இருந்து வருகிற பிறக்கிற ஞானம் உள்ளத்துல போதிச்சு அந்த ஞானம் ஆள்ற பதிலு முட்டாள்தனம் ஆள்றதுனாலதான் பாவத்துல விழுந்துடும். அந்த இடத்துல சத்தியம் ஞானம் ஆண்டு இருந்துச்சுன்னா நம்ம சுத்தமா இருந்திருக்கோம், பாதுகாப்பா இருந்துச்சு. இதான் நம்ம சோதனையில பிரச்சனை. உங்களை கேட்டு பாருங்க, ஏங்க சோதனையில விழுவுறீங்க, பாவத்துல விழுவுறோம், திருப்பி திருப்பி ஏங்க விழுவுறீங்க, அந்த பாவம் உங்களுக்கு எந்த விசேஷ சந்தோஷத்தையும் கொடுத்துறாதுன்னு நம்புறோம் இல்லையா, நம்புறோம், அது அநித்தியமான பாவ சந்தோஷம் தான், கொஞ்சம் நிமிஷம் தான். அது உங்க மனசாட்சி காய தீட்டுப்படுத்துமா, நிச்சயமா தீட்டுப்படுத்தும் தெரியும். அது உங்களுக்கு ஆண்டவருடைய சிச்சையை கொண்டு வருமா, நிச்சயமா கொண்டு வரும்னு தெரியும். அது உங்களுக்கு துக்கத்தையும் வேதனையும் ஆண்டவர்கிட்ட உறவையும் இழந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்து உங்களை அப்படியெல்லாம் செய்யும்னு தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப திருட்டு, உங்களுக்கு முக்கியமா வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்கள்லாம் திருடு போயிருமே தெரியுமா, தெரியும். தெரிஞ்சாலும் ஏங்க உழுவுறோம் பாவத்துல, ஏன்னா அந்த சோதனையின் நேரத்துல சத்தியம் ஆண்டு கொடுக்கிற ஞானம் நமக்கு இல்லாது, அந்த நேரத்துல முட்டாள்தனம் பைத்திகாரத்தனம் நம்ம உள்ளாந்திரத்தை ஆட்கொள்வதுனால், சத்தியம் காண்டி ஆண்டு சத்தியத்தை ஆளுகிறதுனால பிறக்கிற ஞானம் ஆண்டுகிட்டு இருந்துச்சுன்னா, அந்த சத்தியத்துல நாம் நிலைத்திருந்தோம்னா சோதனை வரும்போது நமக்கு என்ன தெரியும், எவ்வளவுதான் டிராமா பண்ண போய் சொன்னாலும் நமக்கு மூளை இருக்கும், அந்த சத்தியத்தை பொய்களையும் சாத்தானுடைய வஞ்சனைகளையும் சோதனைகள்லாம் போட்டு காமா நம்ம அது அதெல்லாம் குட்டி நீ போயா ஏமாத்துறேன்னு நம்ம வந்துருவோம் இல்லைங்களா. அப்பால இப்போ சாத்தான் ஆண்டவர் எப்படி தப்பிச்சார் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சோதனை அவருக்கு வராது, சோதனையா அவருக்கு சாத்தா வரும்போது சோதனையில எப்படி தப்பிச்சாரு, அவருடைய உள்ள வந்து சத்தியம் ஆண்டுகிட்டு இருந்ததுனால, சத்தியத்தின் ஆட்சியினுடைய வெளிச்சத்தினால் வருகிற ஞானம் உள்ள ஆண்டுகிட்டு இருந்ததுனால எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அதனால ஓகே வசனத்தை இன்னுமே படிச்சிருவோம், வசனத்தை கோட் பண்ணிருவோம். வெறும் வசனத்தை கோட் பண்றதுனால ஒன்னும் ஆகாது. பிரசாசம் வசனத்தை கோட் பண்ணியா, நீங்க வசனத்தை கோட் பண்ணிட்டே பாவம் செஞ்சிடலாம். இல்ல இல்ல, வசனத்தை கோட் பண்றதுனால இல்ல, அந்த வசனத்தினால் வருகிற அந்த சத்தியத்தின் வெளிச்சம் உள்ளத்துல ஞானம் இருக்கும்போது தான் அது உள்ளுக்குள்ள ஒரு அனலா தீவட்டி அந்த நம்ம சத்தியம் நம்ம இதயத்தை ஆண்டு அனலா அது கொதிக்கும் போது, அது உண்மையா இருக்கும் போதுதான் அதை மேற்கொள்ள முடியும். ஏசு பாருங்க, இயேசுக்கு வந்து 40 நாள் உபவாசமா இருக்கிறேன். என்ன சொன்ன சாத்தான், பாவம் பசியா இருக்கு, நீ கடவுளுடைய மகனா இருந்தா அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்டு செத்துக்கிட்டு போயிட போற, நியாயமா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. சாத்தான் சொல்றது ஆரம்பத்துல நியாயமா தான் சொல்லும். ஆனா ஆண்டவர் விசுவாசத்துல என்ன சொல்றாரு, அந்த வேற வசனத்தை கோட் பண்ணத்தான் தெரியும், ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள தெரியும் சத்தியம் அவர் ஆண்டு கொண்டிருந்ததுனால நான் உண்மையாகவே தேவனுடைய மகன், நான் உண்மையாவே கடவுளுடைய புள்ள, நீ நான் செத்துருவியா, இந்த அப்பத்தை சாப்பிட்டு அப்பத்தை இந்த கல்ல அப்பம் ஆக்கி சாப்பிட்டாதான் நான் பொழைச்சிருப்பேன், செத்துருவேன்றியா. சத்தியம் என்ன தெரியுமா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பொழைக்கிறது இல்லப்பா, தேவனுடைய வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பொழைக்கிறாரு. இன்னும் என் பிதா வந்து என் பிதா என்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இவரு அங்க இந்த 40 நாள் என்ன வச்சிருக்கிறாருன்னா அடுத்தது நான் சாக போவேனான்னு அவருக்கு தெரியாது. அவர் எப்போ என் உபவாசம் உடைக்கணும்னு திட்டம் முடிவு எடுக்கிறதோ அவர் தான் முடிவு எடுக்கணும், நீ முடிவு எடுக்கிறது இல்ல. அவரு பிதா மாதிரி என்ன அன்பு கூறுற அந்த அன்பு என் இதயத்துல இன்னமும் அனலா கொதிக்குது. அவருக்கு தெரியும் அந்த அன்பு கொதிக்கிற இதயத்துல நீ வருகிற சோதனை, நீ கொடுக்கற அப்பம் கல்லு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கெட் லாஸ்ட் சரிங்களா. அவருடைய சத்தியம் அவர் இதயத்தை ஆண்டுகிட்டு உள்ளுக்குள்ள அந்த சத்தியத்தினால் பிறக்கிற ஞான உள்ளாந்திரத்துல இருந்ததுனால தான் வசனத்தை போட் பண்றதுனால இல்ல, புரியுதுங்களா. ஆகவே தாவீது இந்த இக்கட்டான நேரத்துல சோதனையின் சூழ்நிலையில சோதனை வரும்போது அந்த சோதனையை நம்மளை தற்காக்குறது, அந்த சோதனைக்கு விரோதமாக நம்மளை காப்பாற்றுறது வந்து வெறும் பிரசங்கத்தை கேட்டு போறதுனால முடியாதுங்க. இதை பார்த்து இதை புரியுங்க, எவ்வளவு நம்ம படிச்சுக்கணும், கடவுள் மட்டும்தான் அந்த இதை போதிக்க முடியும், அப்படி போதிக்க முடியும். நீங்க என்ன நம்புறது இல்லையா, எவ்வளவோ நீங்க பிரசங்கத்தை கேட்டாலும் எவ்வளவோ சர்மன் கேட்டாலும் அதோடு நிக்கிறதுனால அதனால ஒன்னும் ஆக போறது இல்லைங்க. அது ரொம்ப அவசியம், ஏன்னா வெளிக்காதுக்கு சத்தியத்தை கேட்கணும். அந்த வெளிக்காது சத்தியம் அது ஒரு சாதனம், அது சாதனமா பாக்குறது இல்ல, அதோடு கதை முடிச்சுட்டு நினைக்கிறீங்க நீங்க. அந்த சாதன சத்தியத்தை கேட்ட உடனே அந்த வெளிக்காதுல கேட்ட சத்தியம் உள்ளான காதுல கேட்டு அதை ஞானத்தை பிறப்பிக்கவே ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும், ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு பாஸ்டரா அதை நான் ரொம்ப இப்பெல்லாம் உணர்றேங்க, எத்தனையோ போதிக்கிறேன், எவ்வளோ பிரசங்கத்தை போதிக்கிறோம், சில நேரங்கள்ல பிரசங்கத்தை கேட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பாஸ்டர் அப்படின்னா கையெல்லாம் குடுத்துட்டு அந்த கை குடுத்துட்டு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, வாழ்க்கையிலுமே மாறிடுவோம்னு போனவங்க அந்த வாரமே திருப்பி நான் எதுக்கு போதிச்சனோ அதுக்கு விரோதமா நடப்பாங்க. ஏன் இது ரொம்ப இதா இருந்துச்சு, ஏன்னா கடவுள் வெறும் காதுல வந்து கேட்டு போயிட்டாங்க, தலையில வந்து அறிவு வந்து வளர்ந்துச்சு. ஆனா கடவுள் அந்த பிரசங்கத்தினால் வருகிற அந்த சத்தியத்தினால் வருகிற ஞானத்தை உள்ளத்துல அவங்களுக்கு போதிக்க, நீங்களும் நானும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு கடக்கலாங்க, அப்படி எத்தனையோ வருஷம் கடக்கலாம். தாவீதுக்கு அந்த அந்த திரைச்சியில கிழிஞ்சிருச்சு, ஐயோ உள்ளாந்திரத்துல சத்தியம் காண்டியன்னு ஆண்டு இருந்துச்சுன்னா அந்த சோதனையை நான் விழுந்திருக்க மாட்டேனே. நம்மளும் கேட்டுக்கிட்டு போய் அதுலயே திருப்தியா இருந்து பாவத்துல விழுந்துகிட்டே இருக்கலாம். ஏன் இவ்வளவு சத்தியம் கேட்கறமே, ஏன் நம்ம பார்த்து மேற்கொள்ள முடியல, ஏன் பார்த்து இந்த சத்தியம் கேட்கறதுனால கேட்கணும், முக்கியமா கேட்டதோடு நீ நின்றுறோம், அதான் பிரச்சனை. அந்த கேட்ட சத்தியத்தின் மூலமாக அதை சிந்தித்து ஆவியானவரே இந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்கிறேன். நான் இப்ப ஓய்வு நாளுக்கு நம்ம வரப்போறோம், எப்படி வரப்போறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வரப்போறீங்க, ஆண்டவரே பிரதானமாக இந்த பாஸ்ட் பலவீனமான பாஸ்டர் சொல்றதுல எல்லா விஷயமும் அடங்கி இல்லை, அவர் சொல்றத நல்லா நான் புரிஞ்சுக்கணும், அந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே அவர் வெளிக்காதுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ண முடியும், அவர் போதிச்ச அந்த சத்தியத்தை ஆண்டவரே நீங்க பயன்படுத்தி என் உள்ளாந்திர உள்ளத்துல எனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுங்க, எனக்கு அதன் மூலமா ஞானம்ன்றது பிராக்டிக்கல் லைஃப் வாழ்க்கை, எப்படி வாழணும், எப்படி வாழ்க்கை மாறணும், இதன் மூலமாக எப்படி நான் நடந்துக்கணும், இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையில. அது கடவுள் மட்டும் தாங்க கத்துக் கொடுக்க முடியும், நான் கத்துக் கொடுக்க முடியாது. பிரசங்கியாக நானோ முகம் கூப்பிட உழுது, ஆண்டவரே என்னால எவ்வளோ ஆயத்தம் பண்ணி பிரீச் பண்ணாலும் அதோட என்னால முடியாது. ஆண்டவரே ஆவியா அனுப்புங்க, நீங்க மட்டும்தான் உள்ளான காதுகளுக்கு பேச முடியும். சண்டே ஸ்கூல் டீச் பண்றவங்க இதுதான் உங்க ஜபமா இருக்கும். நம்ம ஒரு சாதனம், அவர் தான் அதை மாற்ற முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும், தொடர்ந்து அதுக்காக ஜெபிப்போம்.